நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர் பெருமக்களே, கால்நடைகள் விவசாய பெருமக்களுடைய உற்ற தோழர்களாக இருந்தது ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை அப்படி இருக்கா? இதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக அனுபவம் மிக்க உழவரான சத்தியமங்கலத்தை சேர்ந்த பி. ஈஸ்வரமூர்த்தி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.
என்னுடைய பெயர் ஈஸ்வரமூர்த்தி, சத்தியமங்கலம் அருகிலிருந்து வந்திருக்கிறேன். இன்று நாம் இந்த கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான சில விஷயங்களை கவனிப்போம். தொன்று தொட்டு இந்தியா ஒரு விவசாய நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் எந்த பஞ்சமும் இல்லை. அப்படி ஒரு அமைதியான நாடாக இருந்து கொண்டிருந்த இந்த நாட்டில் இன்று நாம் பாலுக்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே பணம் கொட்டி டோக்கன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலை மிகவும் வருத்தமளிப்பதாக இருக்கிறது. இதற்கு மாற்றுவதற்கு என்ன வழி என்று யோசிப்பது அரசாங்கங்களினுடைய கையில் தான் இருக்கிறது. அதை செயல்படுத்துவதில் விவசாயிகள் மிகவும் அக்கறையுடன் இருந்தால் அரசாங்கத்தை விட விவசாயிகளை மிக விரைவிலே இதற்கு ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியும். விவசாயத்தில் மிகவும் இன்றியமையாத ஒரு முக்கிய பங்காக இருந்த கால்நடைகள் இன்று இயந்திரங்களினுடைய வரவினாலே அவையெல்லாம் தங்களுடைய அவசியத்தை இழந்துவிட்டன. ஒரு ஜோடி எருது இருக்க வேண்டிய இடத்தில் இன்று ஒரு சின்ன டில்லர் வந்துவிட்டது. 4 ஜோடி எருடுகள் வேலை செய்துகின்ற ஒரு பணையத்திலே ஒரு டிராக்டர் புகுந்துவிட்டது. ஒரு மனிதனுக்கு கால்நடைகள் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே நிம்மதியே இருந்திருக்காது. அன்று இந்தியாவினுடைய பரப்பளவு முழுவதும் இருந்த பூமி முழுவதையுமே இயற்கையாகவே விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். அன்று எந்த இயந்திரமும் இல்லை. இன்று இயந்திரங்கள் வந்து விட்டதை குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் நாம் கால்நடைகளை குறைத்து விட்டோம் என்ற ஒரு ஆதங்கம் உண்மையிலேயே இருக்கத்தான் செய்கிறது. ஒரு மாடு கன்று போட்டு விட்டால், காளைக்கன்றாக இருந்தால், ஒரு மாதத்துக்குள்ளே விற்றுவிட்டு கன்று இல்லாமலே பால் கறக்கக்கூடிய முறையிலே நாம் எல்லாம் சென்று விட்டோம். இதனால் 2 விதமான இழப்புகள் ஏற்படுகிறது. ஒன்று, அடுத்த தலைமுறை அந்த மாட்டுக்கு இல்லாமல் போகிறது. மீண்டும் விவசாயத்துக்கு தேவையான சாணம் எரு போக்குவரத்து எல்லாம் கிடைக்காமல் ஒரு தட்டுப்பாடு ஏற்படுகிறது. கால்நடைகள் என்று இருந்தாலே ஒரு மனிதன் தானிய பயிர்களை சாகுபடி செய்து அதனுடைய தட்டுக்களை தீவனமாக உபயோகிப்பான். இன்று அந்த ஒரு நிலைமை போய்விட்டதனால் சிறுதானிய பயிர்களும் நாட்டிலிருந்து அழிந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து கால்நடைகளில் நாம் கிடாரி கன்றுகளை வளர்க்கின்றோம். அவையெல்லாம் ஓரளவு முக்கியத்துவம் கொடுத்தே வளர்க்கின்றோம். அவை பால் கறக்கின்ற ஒரு நிலைமையில் இன்றைய இருக்கக்கூடிய இந்த தீவன தட்டுப்பாடுகள், புண்ணாக்கு போன்றவற்றினுடைய அதிகப்படியான விலையினால் நமக்கு எல்லாம் ஒரு கட்டுப்படியாகாத ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இருந்தாலும் இது ஒரு சேவையை மனப்பான்மையுடனே ஒரு கண்ணோட்டத்தில் தான் இதை பார்க்க வேண்டும். அதில் பொருளாதார கணக்கு என்று பார்த்தால், உழுபவன் கணக்கு பார்த்தால் உழக்கால் கூட மிஞ்சாது என்பது உண்மையாகிவிடும். ஆகவே இதில் ஒரு சமூக சேவை நோக்கத்துடனே பார்க்க வேண்டும். ஒரு ஏக்கர் விவசாயம் செய்பவர் கூட ஒரு 2 உருப்படி ஒரு மாடு அல்லது ஒரு எருமை, அத்துடன் 1-2 வெள்ளாடுகள் வளர்த்து அவனுடைய பண்ணை பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளலாம். பண்ணையில் கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் போன்றவற்றையெல்லாம் உபயோகித்து அவைகளையெல்லாம் நாம் நல்ல விதமாக பராமரிக்கலாம். நமக்கும் ஒரு வேலை கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களெல்லாம் வெளியே சென்று ஒரு பெரிய வேலையை தேடிக்கொண்டு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது. அந்த மாடுகள் பால் கறவைக்கு என்று வரும்போது அதற்கு தேவையான மூலப்பொருட்களை நாமளாக நம்மளுடைய பண்ணையிலிருந்தே தயார் செய்து கொடுக்கும்போது பாலினுடைய உற்பத்தி செலவை நாம் குறைக்க முடியும். பெரும்பாலும் வெளி இடங்களில் இருந்து பெறக்கூடிய தீவனங்களோ அல்லது ஆடல் தீவனங்களோ நம்முடைய பொருளாதாரத்தை நசுக்குவதாகத்தான் அமைகிறது. இதனாலேயே பெரும்பாலான பால் பண்ணைகள் எல்லாம் நஷ்டத்தில் இயங்கி மூடப்பட்டு விடுகின்றன. தானியங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பண்ணையாளர் தானியத்தில் ஒரு 30%, அத்துடன் அரிசி தவிடு, கோதுமை தவிடு இது போன்ற தவிடுகளை 30%, சாப்பாட்டு உப்பு 1%, அத்துடன் நுண்ணூட்ட சத்துக்கள் கடைகளில் கிடைக்கின்றன அதிலே 1%, அத்துடன் இந்த உளுந்தங்குரணை, தட்டைப்பயிறு குரணை, கோதுமை, இந்த மொச்சை, தட்டைப்பயிறு இவைகளினுடைய கொஞ்சம் தரம் குறைவான பயிர் வகைகளை எல்லாம் தீவனத்துடன் கலந்து உபயோகிக்கும்போது அவனுடைய பொருளாதாரத்திலே ஒரு நலிவு ஏற்படுவதில்லை. 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு பொருளை நாம் 20 ரூபாய்க்கு விற்க கொஞ்சம் தரம் தாழ்வாக இருப்பதனால் இப்போ ஒரு பாசிப்பயிரினுடைய ஒரு சுமாரான அதை 20 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு அவல நிலைமையும் நமக்கு இருக்காது. இதனால் பண்ணையினுடைய பொருளாதாரத்தை ஓரளவு நாம் நிலைநாட்டலாம். இப்படி செய்து கொண்டிருப்பதனால் அவன் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. அதே சமயத்தில் தன்னுடைய மூலப்பொருட்கள் ஓரளவு கடையில் வாங்கக்கூடிய வியாபார ரீதியான பொருட்களை விட தரம் அதிகமாக இருப்பதனால் 4 லிட்டர் கறக்கக்கூடிய ஒரு மாடு அதே அளவு செலவு செய்து வாங்கக்கூடிய வெளித்தீவனங்களை விட சத்து அதிகமான பாலையும் மிக குறைந்த உற்பத்தி செலவுடன் கிடைக்கிறது. ஆகையினால நாம் முடிந்தவரை நம்முடைய தீவன அடல் தீவனம் மற்றும் தீவன செலவுகளை எல்லாம் நாமளாக குறைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும். பசும்பால் மிகவும் சிறந்த உணவு. வேறு எந்த உணவுப் பொருளிலும் லாக்டோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருப்பதில்லை. பாலில் மட்டுமே இந்த லாக்டோஸ் என்ற ஒரு பொருளை நாம் பார்க்க முடியும். இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் லாக்டோஸ் என்ற இந்த சர்க்கரை எல்லாம் மனிதனுக்கு ஆரோக்கியத்துக்கு மிகவும் இன்றியமையாத பொருட்கள். ஒரு மனிதர் வெள்ளாடு ஒரு 2 வெள்ளாடுகள் வைத்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய பூமியை சுற்றி இருக்கக்கூடிய மரமட்டைகள் அதில் இருக்கக்கூடிய தலைகளையே உபயோகித்து கொள்ளலாம். ஏதாவது கொஞ்சம் மேடான பகுதிகளில் இருக்கக்கூடிய மாட்டுத் தீவனம் புல் இவைகளையெல்லாம் அவை மேய்ந்து கொள்ளும். அவற்றிலிருந்து நமக்கு 1 ஈத்துக்கு 2 குட்டிகள் என்று கிடைத்தால் கூட நம்முடைய பொருளாதாரமும் முன்னேறும். ஆடு வத்திய காலத்தில் அதன் குட்டிகளை நாம் ஒரு கணிசமான தொகை வந்ததும் விற்றுவிட்டால் கூட ஆட்டினுடைய பால் மிகவும் அமிர்தத்துக்கு சமமான ஒரு பால். இது எந்த சகல வியாதிகளையும் நீக்கக்கூடிய ஒரு பால் நமக்கு கிடைக்கும். 1 லிட்டர் பசும்பாலை சாப்பிடுவதை விட 200 மில்லிக்கும் குறைவாகவே 100 மில்லி ஆட்டுப்பால் கூட அதிக குணம் கொண்டதாக இருக்கிறது. இந்த ஆட்டுப்பால் ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். மகாத்மா காந்தியடிகள் ஆட்டுப்பாலும் கடலைக்கொட்டையும் சாப்பிட்டார் என்று சொல்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய மூதாதையர்கள் அவர்களெல்லாம் அதை இந்த பழக்கத்தில் கொண்டிருப்பார்கள். மேலும் இதைவிட ஒரு சிறப்பான ஒரு பால் வகையில் ஒரு மிக தெளிவான ஒரு பொருளை நாம் பார்க்க முடியாது. ஆட்டுப்பாலுடன் வேறு எந்த விதமான ஒரு பொருளையும் ஒப்பிட்டே சொல்ல முடியாத அளவுக்கு குணம் வாய்ந்தது. சிலருக்கு நாம் பார்க்கின்றோம், பேசும்போது வாயிலே புண்ணாக இருக்கிறது, அவனுடைய உதடுகளிலும் மற்ற பகுதிகளிலும் புண் இருக்கின்றது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய புண் ஆட்டுப்பாலை நாம் தினசரி உபயோகித்து கொண்டிருந்தால் மிக விரைவிலேயே ஆறிவிடும். ஆட்டுப்பாலுடன் கருப்பட்டி சேர்த்து நாம் சாப்பிடும்போது அதனுடைய மகத்துவம் அளவிட முடியாததாக அமைகின்றது. அதே மாதிரி பத்தியத்துக்கு எத்தனையோ பொருட்களை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஆட்டு இறைச்சி என்பது எந்த விதமான பத்தியத்தில் நீக்கப்படாத ஒரு பொருளாக இருக்கிறது. ஆகவே சகல நோயாளிகளும் மாமிசம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று பழைய காலத்திலே சித்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதை நாம் இன்று அகிம்சை தர்மப்படி ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் சித்தர்கள் வியாதி உற்ற காலத்திலே அவரை நிவர்த்திப்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள். ஆயுர்வேதத்திலே கூட நாம் பார்க்கிறோம் அஜாமாம்ச ரசம் என்று நிறைய மருந்துகள் இருக்கின்றன. இந்த அஜாமாம்ச ரசம் என்பது ஆட்டினுடைய இறைச்சியை இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ரசாயன பொருள். இந்த பொருள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆயுர்வேத வைத்தியர்கள் தெரிந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி நாமும் இன்று நடைமுறையிலும் நாம் பார்க்கின்றோம், காமாலை மிக அதிகமாக இருக்கிற ஒரு மனிதருக்கு வைத்தியசாலை செல்ல வேண்டும், அவருடைய பொருளாதாரம் ஒத்துக்கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்வோம், அப்பொழுது இந்த ஆட்டுப்பாலுடன் கரிசலாங்கண்ணி சாறு. நாம் ஒரு நாள் கரிசலாங்கண்ணி சாறும் அடுத்த நாள் ஆட்டுப்பாலுமாக மாறி மாறி சாப்பிட்டு கொண்டிருந்தால் மிக மிக விரைவிலேயே குணம் பெறலாம். இன்று இருளைய வியாதி என்று இருக்கக்கூடிய இந்த வியாதிக்கு ஆட்டுப்பாலை ஒரு மனிதன் ஏதாவது ஒரு 6 மாத காலத்துக்கு முயற்சி செய்து தினம் ஒரு 100 மில்லி அளவு சாப்பிட்டு கொண்டிருந்தால் கூட அவனுக்கு ஆப்ரேஷன் செய்து அந்த இருதயத்தை சீர்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இல்லாமல் இயற்கையாகவே அவன் குணமடைந்து விடுகின்றான். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு குழந்தைக்கு நாம் ஒரு மாட்டுப்பால் காட்டி கொண்டிருக்கிறோம். அதற்கு மாற்றாக நாம் ஒரு ஆட்டுப்பாலை காட்டி கொண்டு இருந்தோம் என்றால் அந்த குழந்தையின் வாழ்நாளில் எந்த ஒரு வைத்தியரையும் அந்த குழந்தை பார்க்காமலே மிகவும் ஆரோக்கியமாக வளர்ந்து சமுதாயத்துக்கு மிக சிறந்த புத்திசாலியான ஒரு மனிதனாக திகழ்வான். ஒப்பில்லாத ஆட்டுப்பாலினுடைய உபயோகத்தை நாம் எல்லாம் மறந்தே விட்டோம். மாட்டுப்பால் போடவே ஆட்டுப்பாலிருந்து தயிர் வெண்ணெய் இவை எல்லாம் கிடைக்கும். இவை எல்லாமே மிகவும் சிறந்த மருந்துகள். அமிர்தம் என்று சொல்லும்போது ஒரு மனிதனுடைய ஆயுளை நீடிக்க செய்கிறது. ஏனென்றால் தன்வந்திரி கடலை கடைந்த காலத்தில் கடலிருந்து கிடைந்த அமிர்த கலசத்தை கையில் வைத்திருக்கின்றார். அவர் சகல வியாதிகளும் நீக்கின்றார். அதே போல இந்த ஆடும் தன்வந்திரியினுடைய அவதாரமாகவே நாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. மிக குறைந்த அளவு தீவனத்தை உட்கொண்டு அதனுடைய விலை மதிப்பில்லாத மாமிசத்தையும் பாலையும் கொடுக்கின்ற இதனை விவசாயிகள் எல்லாம் வளர்க்கலாம். அதற்கு என்று தனி முயற்சி எதுவும் தேவையில்லை. வீட்டின் காலி இடங்களில் இருக்கக்கூடிய மரங்களினுடைய தலைகள், சற்று ஒதுக்குப்புறங்களில் இருக்கக்கூடிய புல் பூண்டுகள், முள் செடி இருந்து எல்லா விதமான இலைகளையும் சாப்பிடக்கூடிய ஆட்டை வளர்க்கலாம். மாடுகளும் விவசாயி தன்னுடைய பொழுதுபோக்காகவே கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வருடத்துக்கு 1-3 மாதம் வேலை அதிகமாக இருக்கும். மற்ற மாதங்களில் எல்லாம் கொஞ்சம் குறைவான வேலை இருக்கும். அந்த நேரங்களில் பலன் மிக்க ஒரு காரியமாக ஆடு மாடு கோழி போன்றவற்றையெல்லாம் வளர்க்கலாம். கோழி முட்டையும் மிக சிறந்த சத்துள்ள ஒரு உணவுப் பொருள். இதே மாதிரி எந்த விதமான முட்டுவலையும் இல்லாமல் வாத்து வளர்த்தலாம். மிக குறைவான தீவனத்தையே உண்டு வளரக்கூடிய காடை கவுதாரி போன்றவற்றையெல்லாம் வளர்க்கலாம் என்று இதற்கான பயிற்சிகளெல்லாம் கொடுக்கின்றார்கள். இந்த பயிற்சியெல்லாம் கலந்து கொண்டால் மிகவும் சிறப்பான முறையிலே நாம் வளர்க்கலாம். வீட்டில் காலியாக இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு நிழலான இடத்திலே ஒரு தேன் பெட்டியை ஒன்று வைத்து வளர்த்தோம் என்றால் வீட்டுக்கு தேவையான தேனை நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேனீக்காக நாம் அந்த பெட்டி வாங்குவது ஒரு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் கிடைக்கக்கூடிய அந்த அடுக்கு தேனீயினுடைய ராணியை பிடித்து அந்த வெட்டியில் விடக்கூடிய ஒரு நபரை தேடியை பிடித்து விட்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அதற்காக நாம் எந்த விதமான பிரயாசைப்பட்டு கொண்டு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அது வருடத்துக்கு 1-3 லிட்டர் தேனை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். நமது ஆரோக்கியத்தில் மிக பெரும் பங்கை அதை எடுத்துக்கொள்ளும். இவற்றுக்கு எல்லாம் முத்தைப்பாக எவ்வளவு வறட்சியான காலங்களிலும் நமக்கெல்லாம் வேலையை கொடுக்கின்ற நமது ஆரோக்கியத்தை பேணிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆடு மாடு போன்றவற்றையெல்லாம் நாம் தைப்பொங்கல் திருநாளில் வழிபடுவதை விட தினசரி அவற்றை வழிபடுவது நமக்கு மிகவும் ஒரு மிக உன்னதமான ஒரு நம்பிக்கையையும் ஒரு மனத்திற்கு ஒரு நிம்மதியும் தரும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கின்றேன். வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் கால்நடைகள் வளர்ப்பதனுடைய அவசியம் பற்றி ரொம்ப அழகாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க சத்தியமங்கலத்திலேருந்து வந்திருந்த பி ஈஸ்வரமூர்த்தி அவங்க. கால்நடை வளர்ப்பு பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422243105.